Morning is encouraging reconciliation and accountability in Sri Lanka, the U.S. perspective.
இன்றைக்கு காலையிலே நான் பேச இருக்கிற தலைப்பு அமெரிக்காவின் பார்வையூடாக இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறும் கடப்பாடுதலையும் உற்சாகப்படுத்துவது என்பதாகும்.
First, thank you for the kind introduction. And thank you, Mr. Sridharan, for the invitation to this panel seminar of the Tamil National Alliance on securing political and social rights through the democratic process.
என்னை அறிமுகப்படுத்திய விதத்துக்காகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காகவும் நான் முதலில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வின் தலைப்பானது எங்களுடைய அரசியல் சமூக உரிமைகளை ஜனநாயக முறையில் வென்றெடுப்பது என்பதாகும்.
I arrived in Sri Lanka in August of 2009, just after the end of the war. Since then, I've traveled to Jaffna, Kilinochi, and other places in the north and east many times.
நான் இலங்கைக்கு முதலாக வந்தது 2009 ஆண்டு ஆகஸ்ட் மாதம். போர் முடிவடைந்து சில நாட்கள் மாதங்களுக்கு பின்னராக வந்த நாட்களிலே இருந்து இன்று வரைக்கும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பல இடங்களுக்கு நான் செல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது.
It is a pleasure each time to see and enjoy the rich cultural heritage of the people of this region, the temples and churches, the unique architecture, the distinctive style of dress, and the Jaffna food.
இந்த பிரதேசத்துக்குரிய மக்களுடைய கலாச்சார பின்னணியத்தையும் பாரம்பரியத்தையும் அவர்களுடைய தனி பாங்கான உடைகளையும் உணவையும் காணுவதற்கும் அனுபவிப்பதற்கும் இது நல்ல தருணங்களாக அமைந்திருக்கின்றன.
I also continuously am impressed with the resilience and determination of the people to rebuild their lives.
மக்கள் திரும்பவும் தங்களுடைய வாழ்க்கைகளை கட்டியெழுப்புவதற்கு ஆன அவர்களுடைய உறுதியான அவர்களுடைய திண்ணமான தீர்மானமான நிலையை குறித்து நான் வியப்படைந்திருக்கிறேன்.
The people of this area from all ethnic groups suffered greatly under LTTE tyranny and terror and in the violence and destruction of the war.
இந்த பிரதேசத்தில் இருந்த ஒவ்வொரு இனங்களுக்கு குறித்தான மக்கள் விடுதலை புலிகளுடைய பயங்கரவாதத்தினாலும் போரினாலும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள்.
While much more needs to be done before people's lives are back to normal, the progress that you have achieved is remarkable.
திரும்பவும் மக்களுடைய வாழ்க்கை மீள் அமைவதற்கு நிறைய செய்ய வேண்டியிருந்தாலும் இதுவரைக்கும் நீங்கள் அடைந்த முன்னேற்றம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும்.
The United States is helping to restore the former conflict areas through our assistance projects. Since 1956, USAID has provided over $2 billion in assistance to Sri Lanka.
முன்னர் போர்னால் பாதிக்கப்பட்ட இடங்களை மீள் கட்டமைப்பதற்கு அமெரிக்க அரசாங்கம் பல உதவிகளை செய்து வருகிறது. இதுவரைக்கும் 200 கோடி டாலர்களை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறது.
This work benefits all Sri Lankans with initiatives in economic growth, agricultural development, environment and natural resources, health education, training in democracy and governance, and humanitarian assistance.
இந்த உதவிகள் விசேஷமாக பொருளாதார வளர்ச்சி, சுகாதார ரீதியிலே கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல், அரசியல் துறையிலே அறிவுகளை வளர்த்தல், மனிதாபிமான உதவிகள் என்பவை அடங்கும்.
A significant portion of this assistance has gone to the north and east.
இந்த உதவியிலே மிக முக்கியமான ஒரு பங்கு வடக்கு கிழக்கை சென்றடைந்திருக்கிறது.
The United States was a major contributor to post-tsunami relief and after the war has sponsored many programs to help people rebuild their lives.
சுனாமிக்கு பின்னதான உதவிகளை வழங்கினதிலேயும் அமெரிக்க அரசாங்கம் முன்னிலையிலே நின்றது. தற்போது போருக்கு பின்னதாக நடைபெறுகிற மீள்கட்டமைப்பு வேலைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை முதன்மையாக செய்திருக்கிறோம்.
At first, we focused on the immediate needs of the war-affected population for food and shelter.
போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணவு உறைவிடம் ஆகிய உடனடி தேவைகள் சம்பந்தமாக நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டோம்.
Current assistance is shifting from relief to sustainable development for economic growth.
தற்போது அந்த நிலையில இருந்து தொடர்ச்சியாக நிலைநிற்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான அபிவிருத்தி வேலைகளுக்கு எங்களுடைய நிதி உதவிகள் மாற்றமடைந்து வருகின்றன.
We also have been major contributors to demining efforts, both by the INGOs and the Sri Lankan military.
பன்னிவடி அகற்றுதல் சம்பந்தமான கருமத்திலேயும் நாங்கள் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களாக அதற்கும் நிதியுதவி வழங்கி வருகிறோம். இலங்கை அரசாங்கத்துக்கும் அந்த உதவி ஊடாகவும் அந்த உதவி செய்யப்படுகிறது.
All of these programs are having a direct positive impact on the people of the region.
இந்த பிரதேசத்து மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த உதவிகள் எல்லாம் மிகுந்த ஒரு பங்களிப்பை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன.
A couple of years ago, for example, Halo Trust took me to visit a small village outside Kilinochi.
சில வருடங்களுக்கு முன்னதாக கிளிநொச்சிக்கு வெளியே இருக்கிற ஒரு சிறிய பட்டணத்துக்கு ஹேலோ ட்ரஸ்ட் என்று கன்னிவடி அகற்றும் நிறுவனம் என்னை அழைத்துச் சென்றார்கள்.
At that time, the village was almost deserted. There were landmines everywhere, and the school was devastated.
அந்த வேளையிலே அங்கே மக்கள் பெரிதாக இருக்கவில்லை. அந்த பட்டணம் வெறிச்சோடி இருந்தது. பாடசாலை மூடப்பட்டிருந்தது. கன்னிவெடிகள் எல்லா இடங்களிலேயும் காணப்பட்டதாக கூறப்பட்டது.
Today, all the mines are gone. The school has been refurbished. And the students again are attending classes.
இப்பொழுது எல்லா கன்னிவெடிகளும் அகற்றப்பட்டு பாடசாலை திரும்பவும் கட்டப்பட்டு மாணவர்கள் அனைவரும் பாடசாலைக்கு செல்லுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது.
I have visited other project sites as well and met with the recipients of US assistance. It is wonderful to see the progress that has taken place.
வேறும் பல இடங்களுக்கு நான் சென்று அமெரிக்க உதவினாலே செய்யப்படுகிற வேலையை பார்வையிட்டிருக்கிறேன். அதனால் ஏற்பட்ட முன்னேற்றத்தை காணும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது.
But while there has been much progress, there remain many outstanding issues.
பல துறைகளிலே முன்னேற்றத்தை காண முடிந்த போதிலும் இன்னமும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன.
The government has focused on economic development both in the north and throughout the country.
அரசாங்கம் பொருளாதார அபிவிருத்தி என்பதிலே வடக்கிலேயும் நாடு முழுவதிலேயும் தன்னுடைய கருத்தை செலுத்தி இருக்கிறது.
Most of the nearly 300,000 people displaced at the end of the war have returned to their areas of origin.
போரினாலே இடம்பெயர்ந்த 3,00,000 மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி இருக்கிறார்கள்.
Less has been done, however, on the core political issues of accountability, reconciliation, and finding a political settlement with the elected representatives of the Tamil people.
ஆனால் அரசியல் தீர்வு என்ற வகையிலே தமிழ் மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோடு பேசி ஒரு நீண்ட காலமாக நிலைநிற்கக்கூடிய அரசியல் தீர்வொன்றை காண்பதிலே
எந்த விதமான முன்னேற்றமும் எய்தப்படவில்லை.
We believe that while economic growth is important, lasting peace depends on addressing the issues that led to the conflict.
பொருளாதார வளர்ச்சி தேவையானதாகவும் முக்கியமானதாகவும் இருந்த போதிலும் இந்த போர் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அரசியல் பிரச்சனையை தீர்த்து வைப்பது மிகவும் முக்கியமானது என்று நாங்கள் கருதுகிறோம். யாழ்ப்பாணத்திலே இருக்கிற இந்திய தூதரத்தினுடைய முதன்மை உத்தியோகஸ்தர் திரு மகாலிங்கம் அவர்களை இந்த வேளையிலே நாங்கள் மேடைக்கு வரவேற்கிறோம்.
Indeed, studies by experts on conflict resolution around the world indicate that if the underlying causes of a conflict are not addressed, there is a high risk that in several years a new conflict could result.
பல நிபுணர்களின் கருத்துப்படி ஒரு பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு அதனை தீர்க்காவிட்டால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனைகள் கோளாறுகள் போர்கள் மூலக்கூடும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது.
This has been the message not only of the United States and the international community. Many Sri Lankans have made the same argument.
இந்த கருத்து அமெரிக்கர்களுடையதும் சர்வதேச சமூகத்தினுடைய கருத்தாக மட்டும் இல்லாமல் இலங்கையை சேர்ந்த பிற நிபுணர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது.
President Rajapaksa appointed the Lessons Learned and Reconciliation Commission to look into these questions.
இந்த கேள்விகளை அணுகுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கமான ஆணைக்குழு என்ற ஒரு ஆணைக்குழுவை அமைத்தார்.
The United States gave the LLRC time and space for its work and did not prejudge the commission.
இந்த ஆணைக்குழுடைய வேலை முடிவடையும் வரைக்கும் அதனை குறித்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை சொல்லாமல் அது தன்னுடைய செயற்பாட்டை செய்து முடிக்கும் வரைக்கும் அதற்கு காலமும் அவகாசமும் நாங்கள் அமெரிக்க அரசாங்கம் கொடுத்தது.
The LLRC completed its report and sent it to President Rajapaksa in November.
இந்த ஆணைக்குழு தன்னுடைய வேலையை முடித்து தன்னுடைய அறிக்கையை சென்ற வருடம் நவம்பர் மாதம் ஜனாதிபதியிடம் கையளித்தது.
In December, the President sent the report to the Parliament and it was made public.
டிசம்பர் மாதத்திலே ஜனாதிபதி அவர்கள் இந்த அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அது பகிரங்கப்படுத்தப்பட்டது.
We read the report with great interest.
நாங்கள் இந்த அறிக்கையை மிகுந்த கவனத்தோடு படித்தோம்.
The LLRC report addressed a large number of areas of concern to Sri Lankans.
இலங்கையர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை குறித்து அவர்களுடைய கரிசனையை குறித்து இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றன.
It made substantive recommendations on reconciliation.
நல்லிணக்கத்தை குறித்து சிபாரிசுகள் செய்திருக்கின்றன.
Devolution of authority.
அதிகார பகிர்வு சம்பந்தமாக சிபாரிசுகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
Demilitarization.
இராணுவமயமாக்குதலை தவிர்த்தல் சம்பந்தமாக சிபாரிசுகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
Rule of law.
சட்டத்தின் ஆட்சி என்பதை குறித்து சிபாரிசுகள் உண்டு.
மீடியா ஃப்ரீடம்
ஊடக சுதந்திரத்தை பற்றி உண்டு.
டிஸ்அப்பியரன்சஸ்
காணாமல் போனவர்களை பற்றி சிபாரிசுகள் உண்டு.
அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அண்ட் அபியூசஸ்
மனித உரிமை மீறல் மற்றும் போன்ற காரியங்களை பற்றியும் சிபாரிசுகள் இந்த அறிக்கையில் அடங்கியிருக்கின்றன.
If implemented, these recommendations could contribute to genuine reconciliation and strengthening democratic institutions and practices.
இந்த சிபாரிசுகள் அமுல் செய்யப்பட்டால் அது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த நாட்டிலே ஜனநாயக முறைமை ஒன்றை மீள அமைப்பதற்கும் உதவியாக இருக்கும்.
At the same time, the report's conclusions on issues of accountability for alleged violations of international humanitarian and human rights law were not strong, and there were shortcomings in the accountability sections.
அதே வேளையிலே இந்த அறிக்கையிலே காணப்படுகிறதான பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு, சர்வதேச மனிதாபிமான சட்டம், சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தை மீறியவை சம்பந்தமான அவர்களுடைய சிபாரிசுகள் போதிய அளவுக்கு போதியவையாக இல்லை என்பது எங்களுடைய கருத்து.
The LLRC also came to the significant conclusion that the cause of the war was the failure of Sri Lankan governments over the years to address the grievances of the Tamil people.
தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் சம்பந்தமான அவர்களுடைய குறைபாடுகளை நிவிற்த்தி செய்ய தவறியமையே, நீண்ட காலமாக நிவிற்த்தி செய்ய தவறியமையே இந்த பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணம் என்பதையும் இந்த ஆணைக்குழு தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது.
None of these conclusions or recommendations came as a real surprise.
இந்த அறிக்கையிலே காணப்படுகிற சிபாரிசுகள் வியப்பானவைகளாக தெரியவில்லை.
The LLRC's hearings were mostly public and people raised these issues in their testimony.
ஆணைக்குழு நடத்தின அவர்களுடைய கூட்டங்கள் ஏராளமானவைகள் பகிரங்கமாக நடத்தப்பட்டவை. ஆகவே அந்த பகிரங்க கூட்டங்களிலே பல மக்கள் இந்த விடயங்களை ஆணைக்குழுக்கு முன்னாலே எழுப்பியிருந்தார்கள்.
These are well-known issues.
இது எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான காரணங்கள்.
Particularly the very human issues, such as the missing or people not knowing where their family members are.
மனிதாபிமான பிரச்சனையாக இருக்கிற காணாமல் போனவர்களை பற்றிய விடயமும், தங்களுடைய குடும்பத்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற விடயமும் இதிலே முக்கியமானவைகள்.
People wanting death certificates for family members they knew were dead.
தங்களுடைய குடும்பத்தவர்கள் இறந்தார்கள் என்று தீர்மானமாக தெரிகிறவர்கள் அவர்களுடைய மரண சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை.
And people wanting to go back to their villages.
தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு சென்று வாழ மக்கள் விரும்புகிறது.
Thus, we do not agree with those who say that it has only been a short time since the LLRC report was published. And go ahead.
ஆனபடியினாலே இந்த கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து சொற்ப காலம்தான் ஆகியிருக்கிறது என்று சொல்லுவதிலே எங்களுக்கு இணக்கம் கிடையாது.
Or the idea that it is too early to expect the government to have an action plan on implementing the LLRC recommendations.
அது மட்டுமல்ல, இந்த சிபாரிசுகளை அமுல்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு இன்னும் போதிய காலம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
Given the lack of action to implement the recommendations of the LLRC, the United States and 39 other countries sponsored a resolution on reconciliation and accountability in Sri Lanka at the UN Human Rights Council session in Geneva in March.
இந்த பரிந்துரைகளை அமல்படுத்துவதிலே இருக்கிற கால தாமதம் காரணமாக, அமல்படுத்தாமல் இருப்பதன் காரணமாக மார்ச் மாதத்திலே ஜெனீவாவிலே நடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையிலே அமெரிக்க அரசாங்கமும் இன்னும் 39 நாடுகளும் சேர்ந்து இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறுதலையும் ஏற்படுத்துவது என்கின்ற ஒரு யோசனையை முன்வைத்தோம்.
Much was said in the Sri Lankan press about the resolution. Unfortunately, much of it was not true.
இந்த பிரேரணை சம்பந்தமாக இலங்கையிலே வெளிவருகிற ஊடகங்கள் பலவற்றை சொன்னன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவற்றில் பல உண்மைக்கு புறம்பானவைகள்.
In fact, the resolution was quite moderate.
உண்மையிலேயே அந்த பிரேரணை மிகவும் நல்லதொரு பிரேரணை.
It made three points.
அதிலே மூன்று குறிப்புகள் உண்டு.
First, it called on the government of Sri Lanka to implement the constructive recommendations made in the LLRC.
முதலாவதாக இந்த ஆணைக்குழு செய்த சிபார்சுகளிலே முன்னேற்றமான அல்லது ஆக்கப்பூர்வமான சிபார்சுகளை அமுல்படுத்துமாறு அந்த பிரேரணை சொல்லுகிறது.
And to fulfill its legal obligations and commitment to initiate credible and independent actions to ensure justice, equality, accountability and reconciliation for all Sri Lankans.
இலங்கையர் அனைவருக்கும் நீதி மற்றும் பொறுப்பு கூறுதல் நல்லிணக்கம் ஏற்படுவது சம்பந்தமாக இலங்கை மேற்கொண்டிருக்கிற ஏற்கனவே தான் எடுத்துக்கொண்டிருக்கிற சர்வதேச பொறுப்புகளை சரியான விதத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்பது இரண்டாவது அங்கம்.
Second, it requested the government of Sri Lanka to present as quickly as possible a comprehensive action plan.
மணிகோ அந்த முதலாவது நான் சொன்னது முதலாவது பக்கத்திலே அடங்கும். இரண்டாவதாக இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் ஒரு செயற்திட்டத்தை விரைவாக முன்வைக்க வேண்டும் என்பது.
This plan should detail the steps that the government has taken and would take to implement the recommendations and also to address alleged violations of international law.
இந்த செயற்திட்டம் அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட செயல்முறைகளும் இனி எடுக்க நினைக்கிற செயல்முறைகளையும் அடக்க வேண்டும். அதோடு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்வது சம்பந்தமான செயற்திட்டத்தையும் முன்வைக்க வேண்டும்.
And third, it encouraged the office of the United Nations High Commissioner for Human Rights, Navi Pillai, and other relevant special procedures mandate holders.
மூன்றாவதாக நமனிதம் பிள்ளை அம்மையார், அதாவது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணையாளர், அவரும் அப்படியாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசேஷ சில செயற்திட்டங்களை நடத்துவதற்கென்று ஆணை கொடுக்கப்பட்டவர்கள்.
It encouraged them to provide in consultation with and with the concurrence of the government of Sri Lanka advice and technical assistance on implementing the above steps.
இலங்கை அரசாங்கத்தோடு கலந்தாலோசித்து இந்த முன்னர் கூறப்பட்ட இரண்டு படிமுறைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனையையும் அவர்களுடைய தொழில்நுட்ப உதவியையும் வழங்க வேண்டும் என்பது மூன்றாவது குறிப்பாகும்.
It also requested Navi Pillai's office to present a report on the provision of this assistance to the Human Rights Council in March of 2013.
மார்ச் 2013 ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரிலே இந்த ஆலோசனை தொழில்நுட்ப உதவி கொடுத்தது சம்பந்தமான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நவி பிள்ளை அம்மையாருடைய காரியாலயத்துக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது.
We are waiting to hear the details of the government's plans to implement the LLRC recommendations.
கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுடைய சிபார்சுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசாங்கத்துடைய செயற்திட்டம் என்ன என்பதை அறிவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
This week, Minister of External Affairs G.L. Pieris travels to the United States to meet with Secretary of State Hillary Clinton and other officials of our government.
இந்த வாரம் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல்பீரிஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு பிரயாணமாகி அமெரிக்க ராஜாங்க தலைக்கத்து உத்தியோகத்தர்களையும் அமெரிக்க ராஜாங்க செயலாளரையும் சந்திக்க இருக்கிறார்.
Secretary Clinton will ask about the government's plans and progress in implementing the LLRC recommendations as discussed in the UN resolution.
இந்த ஐக்கிய நாடுகள் பிரேரணையிலே சொல்லப்பட்டவாறு நல்லிணக்க ஆணைக்குழுடைய சிபாரிசுகளை அமுல்படுத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய செயற்திட்டத்தை குறித்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் திருமதி ஹிலரி கிளின்டன் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேராசிரியர் பீரிஸ் அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்க இருக்கிறார்.
In addition to the LLRC report and its recommendations, the United States also closely has followed and encouraged the bilateral talks between the government and the TNA on a political settlement.
இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதோடு இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்வதையும் அமெரிக்க அரசாங்கம் ஊக்குவித்திருக்கிறது.
We believe that dialogue and negotiations are essential to reaching an agreement that is in the best interests of all sides.
அனைத்து பக்கத்தினருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையிலே பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வொன்றை காண்பது முக்கியமானது என்று நாங்கள் கருதுகிறோம்.
We therefore were disappointed when the talks came to a standstill in January.
ஆகையினால் இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை ஜனவரி மாதத்திலே தடைப்பட்டதை குறித்து நாங்கள் வருந்துகிறோம்.
Now it appears that the talks in their current configuration may not continue.
தற்போது இருக்கிற சூழ்நிலையிலே இந்த குறித்த பேச்சுவார்த்தை தொடர மாட்டாது போல தென்படுகிறது.
Nevertheless, the TNA leadership has said that with certain conditions the TNA would be willing to enter the parliamentary select committee.
ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பாராளுமன்ற தெரிவு குழுவிலே பங்கு பெற முடியும் என்று தெரிவித்திருக்கிறது.
We support the decision of the TNA and will do what we can to encourage all sides to work in good faith to ensure that the PSC reaches an equitable and sustainable agreement in a timely manner.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்து அனைத்து பக்கங்களுக்கையும் நாங்கள் ஊக்குவிப்போம். இதன் மூலமாக பாராளுமன்ற தெரிவுக்குழு நீதியானதும் நிலைத்திருக்கக்கூடியதுமான ஒரு தீர்வை எட்டுவதற்கு எங்களால் இயன்றதை நாங்கள் செய்வோம்.
An agreement will require dialogue and compromise from all involved.
ஒரு தீர்வு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் பேசுவதற்கு பேச வேண்டிய தேவை உண்டு. அதோடு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான தேவையும் எல்லா பக்கங்களுக்கும் உண்டு.
It also will require all parties to work together as statesmen. Versus politicians.
நாட்டு தலைவர்கள் என்ற விதத்திலே செயற்பட வேண்டிய தேவை அனைத்து பக்கங்களுக்கும் உண்டு.
This is the
நாட்டின் தலைவர்களாக செயற்பட வேண்டிய தேவை அனைத்து பக்கங்களுக்கும் உண்டு.
This is the test of a true democracy.
உண்மையான ஜனநாயகத்தின் சோதனையாக இது அமையும்.
Whether politicians can work together in the best interests of all the people.
அரசியல்வாதிகள் அனைத்து சமூகத்தினருடைய நன்மையையும் கருத்தில் கொண்டு வேலை செய்வார்களா என்பதுதான் அந்த கேள்வி.
Sri Lankans suffered greatly in the war.
போரினாலே இலங்கை மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள்.
It is our hope that from that suffering and destruction there emerges a new appreciation of and commitment to peaceful political dialogue.
இந்த இழப்புகளிலும் பாதிப்புகளிலும் இருந்து ஒரு சமாதானமான முறையிலே தீர்வொன்றை காண்பதற்கான சிந்தனை உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
The TNA and others recognize that the future of the Tamil people is to be found in a united Sri Lanka that respects the rights of all its citizens.
இலங்கையிலே வாழுகிற அனைவருடைய உரிமைகளையும் சமமாக மதிக்கிற ஒரு ஐக்கியப்பட்ட நாட்டுக்குள்ளே தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
We will continue to support the efforts of Sri Lankans to find a peaceful political settlement.
ஒரு சமாதானமான முறையிலே அரசியல் தீர்வொன்றை பெற்றுக்கொள்வதற்கு அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய உதவிகளை வழங்குவோம்.
We look forward to the day when all Sri Lankans share in peace and equality the richness of this beautiful island.
இந்த தீவிலே காணப்படுகிற அருமையான வளங்களை சமாதானமான முறையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீதியானதும் அனைவரும் சமத்துவமாகவும் வாழுகின்ற ஒரு எதிர்காலத்தை இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு எதிர்காலத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
In conclusion, I note that today in the United States is Mother's Day.
இன்றைக்கு அமெரிக்காவிலே தாய்மார்களுடைய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது.
So I want to take this opportunity to wish a happy Mother's Day to all of our mothers that might be in the audience.
ஆயினாலே இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு தாய்மார்கள் தினத்தை நான் வாழ்த்துகிறேன்.
And especially to my lovely wife Andrea, who's come today to Jaffna with me for the first time.
முதன்முறையாக என்னோடு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிற என்னுடைய அருமையான மனைவிக்கும் அந்த வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன்.
So you should all today wish your mother and other mothers that you know a happy Mother's Day.
ஆகையினாலே இன்றைக்கு உங்களுடைய தாயாருக்கும் மற்ற தாய் உங்களுக்கு தெரிந்த தாய்மார்களுக்கும் நல்லதொரு தாய்மார் தினத்தை நீங்கள் வாழ்த்த வேண்டும்.
Never forget, you wouldn't be here without your mother.
உங்களுடைய தாய் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள் என்பதை ஒரு காலமும் மறந்துவிட வேண்டாம்.
Thank you again for the kind invitation to visit Jaffna once again.
யாழ்ப்பாணத்துக்கு வருமாறு விஜயம் செய்யுமாறு என்னை அழைத்தமைக்காக உங்களுக்கு திரும்பவும் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
It's an honor and a pleasure to participate in this seminar.
இந்த கருத்தரங்களே கலந்து கொள்வதை ஒரு கௌரவமாகவும் சந்தோஷமானதாகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.